அர்த்தம் தெரியுமா? ஆபிராம் என்றால் உயர்வான தகப்பன் என்று பொருள், ஆனால் பிள்ளையே இல்ல. ஆபிரகாம் என்றால் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று பொருள். ஹல்லேலூயா. கர்த்தர் இடுகுறி பெயராய் இருந்த ஒரு பெயரை காரண பெயராக மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய பெயர்ல ஆசீர்வாதம் இருக்கும், ஆனா வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை ஆசீர்வாதம்னு பேர் வச்சிருப்பாங்க. என்னையா என் வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதத்தை கண்டேன், என் வாழ்க்கையில எல்லாமே சாபமாய்த்தானே இருக்குன்னு சொல்லுவீங்க. கர்த்தர் உன் பெயரை பெருமைப்படுத்தி, உன் பெயரை சிறுமையில் இருந்து மாற்றி, இடுகுறி பெயராய் இருந்த உன் பெயரை அவர் காரண பெயராய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் அவரை சொன்னார், உன்னை ஆபிராம் என்று இனிமேல் அழைப்பதில்லை, ஆபிரகாம் என்று நான் உன்னை அழைக்கப் போகிறேன். ஆபிரகாம் என்ற பெயருக்கு திரளான ஜாதிகளின் தகப்பன் என்று பெயர். ஆபிரகாமே வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பார், அவைகளின் தொகை எத்தனை அதிகமோ உனக்கு பிறக்க போகிற குழந்தைகள், உன்னிலிருந்து வரக்கூடிய பெரிய சந்ததி, அதன் தொகை பூமி முழுவதும் விருத்தியாகி பெருகி இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அதே போல ஆபிரகாமுடைய வயிற்றிலிருந்து பிறந்த பிள்ளைகள், அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் ஒரு வம்சமாகி, ஒரு பெரிய தேசமாகி, இஸ்ரவேல் என்கிற ஒரு பெரிய தேசமாக அவர்கள் வியாபிக்க துவங்கினார்கள். இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வேதம் அதை சொல்லுது. கர்த்தர் நம்முடைய பெயருக்கு ஒரு அர்த்தத்தை கொண்டு வருகிறார், அர்த்தமுள்ள பெயரை சொல்லி நம்மை அழைக்கிறார். அதே போல இன்னொரு ஒரு ஆளுடைய பெயர் இருக்குது, யாக்கோபு அப்படின்னு ஒருவருடைய பெயர். யாக்கோபு என்ற பெயருக்கு வேத புஸ்தத்துல என்ன அர்த்தம் போட்டிருக்குன்னா, ஏமாற்றுகிறவன் அப்படின்னு பேரு. ஊர்ல இந்த மாதிரிலாம் பேர் வைப்பாங்களா நீங்க கேட்கலாம், வைப்பாங்க, என்னென்னமோ பேர் எல்லாம் வைக்கிறாங்க. இஸ்ரேல் தேசத்துல யாக்கோபை ஏமாற்றுக்காரன் என்று சொல்லி அவனுக்கு பேர் வச்சாங்க, ஏமாற்றுகிறவன். யாக்கோபு அப்படின்னா ஏமாற்றுகிறவன் என்று பெயர். ஒரு முறை ஆண்டவர் அவரை பார்த்து கேட்கிறார், ஆதியாம புஸ்தகம் 32 அதிகாரம் 27 வசனத்துல அவர் அவனை பார்த்து உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன் யாக்கோபு என்றான். 28 வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்றார். யாக்கோபுன்னா ஏமாற்றுகிறவன் என்று பேரு, இஸ்ரவேல் என்றால் வெற்றி பெறுகிறவன் என்று பெயர். அல்லேலூயா. ஜெயிக்கிறவன் அப்படின்னு பேர். கர்த்தர் சொன்னார், ஏன் கூட போராடி வாக்குத்தத்தை பெற்றுக் கொண்டாய், மனிதர்களோடு போராடி தேசத்தை சுதந்திரிக்க போகிறாய், மனிதர்களோடும் தேவனோடும் போராடி ஜெயித்ததுனால இனி உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய பெயர் இடுகுறி பெயராய் இருந்திருக்கலாம், உன்னுடைய பெயர் காரண பெயராய் இருந்திருக்கலாம், அந்த காரண பெயருமே தப்பான ஒரு காரணத்தோடு வைக்கப்பட்டிருக்கலாம். அவனுக்கு அந்த பெயர் வைக்கப்பட்ட காரண பெயரே அது அருவறுப்பான ஒரு பெயரா இருக்கலாம், ஏமாற்றுகிறவன் என்ற பெயரா இருக்கலாம். ஆனா கர்த்தர் அதையும் மாற்றி நமக்கு புதிய பெயர் சொல்லி நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆபிரகாமாய் மாற்றின தேவன், யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றின தேவன் நமக்கு புதிய பெயர்களை வைத்து, நம்முடைய பெயர்களை காரண பெயர்களாய் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடவுள் மனிதனுக்கு பேர் சொல்லி பேர் வச்சதுதான் நம்ம கேட்கிறோம். மனிதன் கடவுளுக்கு பேர் வச்ச சம்பவமும் வேதபூசத்தில் இருக்கு. மனிதன் கடவுளுக்கு பேர் வச்சானா, அந்த பெயர் முழுவதுமே ஒரு காரணத்தின் அடிப்படையிலே அமைந்த பெயர்கள். கடவுளிடத்தில் இருந்து ஏதாவது ஒரு நன்மையை பெறுவான், அந்த நன்மையை பெற்றவுடன் அவன் என்ன நன்மை பெற்றானோ அதற்கு ஏற்ற ஒரு பெயரை வைத்து அவரை அன்போடு அழைக்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறவரே, என் அடைக்கலமே, என் துர்கமே, என் கோட்டையே, என் பெலனே, நான் நேசிக்கும் கண்மலையே, புது புது பேர் தான் வச்சான். மனிதன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அன்பை கடவுளிடத்திலிருந்து ருசி பார்க்கிறார்கள், ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறார்கள். அவன் என்ன பெற்றானோ அந்த பெயரை அவருக்கு புது பெயரை சூட்டி அவன் மகிழ்கிறான். கடவுளுக்கு மனிதன் வைத்த பெயர் முழுசுமே ஒரு காரணத்தின் அடிப்படையில, ஒரு சம்பவத்தின் அடிப்படையில, பெற்றுக்கொண்ட ஒரு ஆசீர்வாதத்தின் அடிப்படையிலே இந்த பெயர்கள் கடவுளுக்கு கொடுக்கப்பட்டன. வியாதிகளை குணமாக்கி இருப்பார், என் மருத்துவரே அப்படின்னு பேர் வச்சிருவான், என் வியாதிகளை குணமாக்குகிறவரே அப்படின்னு பேர் வச்சிருவான். நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்திருப்பார், என் தேவைகளை சந்திக்கிறவரே அப்படின்னு ஒரு பேர் வச்சிருவான். அவர்கள் எதை கர்த்தரிடத்திலிருந்து ஒரு சாட்சியாக, ஒரு அனுபவமாய், ஒரு ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொண்டார்களோ அதன் அடிப்படையில் புது பெயர் சூட்டி மகிழ்ந்தார்கள். வேத புஸ்தத்துல சங்கீதம் என்ற ஒரு புஸ்தகத்தில் 65 அதிகாரம் 2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர். இது இடுகுறி பெயர் இல்ல, சும்மா போற போக்குல வச்சுட்டு போற பெயர் இல்ல, இது அர்த்தம் நிறைந்த, காரணம் நிறைந்த, ஒரு சாட்சி நிறைந்த, சம்பவம் நிறைந்த ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு மனிதன் அவரிடத்தில் பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் வைக்கப்பட்ட ஒரு பெயரை பற்றி வேதம் சொல்லுகிறது. ஜபத்தை கேட்கிறவரே, அவருக்கு பேர் என்னவா? ஜபத்தை கேட்கிறவரே. இந்த பெயர் இடுகுறி பெயர் அல்ல, காரண பெயர். ஏனென்றால் அவர் தம்முடைய பிள்ளைகள் வாய் திறந்து பேசும் ஒவ்வொரு ஜபத்தையும் அவர் செவி கொடுத்து கவனித்து கேட்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தாவீது என்ற பெரிய ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா கடவுளோடு தேவனோடு நெருங்கிற பழக்கமுடையவராக இருந்தார். அவருக்கு சிநேகிதன் என்று சொல்லப்பட்டார். நிறைய அவரை புகழ்ந்து பாராட்டி அவரை குறித்து பல புகழ் பாடல்களை எழுதினவர் தாவீது. தாவீது எழுதின பாடலினுடைய வரிகள் இல்லாமல் இன்னைக்கு கிறிஸ்தவ பாடல்களை யாரும் எழுத முடியாது. இன்னைக்கு பல நூறு ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ பாடல்களில் தாவீது எழுதின பாடல் வரிகளை தான் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறாங்க நிறைய. அப்ப தாவீது கடவுளுடைய அன்பை ருசி பார்த்து, கடவுளை வெகு சமீபத்தில் பார்த்து, அவரோடு கூட நெருங்கி பழகி, அவரோடு பேசி, அவருடைய இருதயத்தின் துடிப்பை அறிந்து, அவருக்கு நெருக்கமான ஒரு நண்பனை போல இருந்தவர். அவர் சொல்லுகிறார், என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன், கடவுளுக்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டுமானால், தேவனுக்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டுமானால், என்னை நீங்கள் கேட்டால் நான் சொல்வேன், ஜபத்தை கேட்கிறவர் என்ற பெயரை கொடுப்பேன். ஜபத்தை கேட்கிறவர் என்கிற பெயர் அவருக்கு சால பொருந்தும். காரணம் என்னன்னு கேட்டா, தம்முடைய பிள்ளைகள் வாய் திறந்து அவரை நோக்கி கூப்பிடும் ஜபத்தை அவர் ஒரு நாளும் தள்ளுவதே இல்லை. யார் அழைத்தாலும் தன் காதுகளை திறந்து வைத்துக் கொண்டே இருக்கிறார். அவர் அவருடைய ஜபங்களை கவனித்து கேட்கிறார், ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறார். ஆகவே நான் அதை அனுபவித்து பார்த்திருக்கிறேன். என்னை பல்வேறு விதமான நெருக்கங்கள் சூழ்ந்து கொண்டன, என்னை விரோதிகள் சூழ்ந்து கொண்டார்கள், என்னை பிடிப்பதற்கும் என்னை அழிப்பதற்கும் என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள், அரசாங்கமே எனக்கு விரோதமாக எதிர்த்து வந்தது, ராஜாவே என்னை தேடிக்கொண்டு அலைந்து வந்தான், ராணுவத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உத்தரவு போட்டிருந்தாங்க, தாவீதை கண்ட இடத்திலே பிடியுங்கள், கண்டதும் சுட உத்தரவு மாதிரி, தாவீதை யார் வேண்டுமானால் கண்டால் அவனை குத்தி போடலாம், அவனை கொலை செய்து போடலாம், தாவீதுக்கு இந்த தேசத்தில் இருந்து அவனை தேச பிரதிஷ்டம் பண்ணுகிறோம் என்று சொல்லி ராணுவம் அவரை துரத்துச்சான். ராணுவம் துரத்தின பல மனிதர்கள் இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் சில திருடர்கள் இருந்தாங்க, அவங்களை வந்து மிலிட்டரியே ராணுவமே ஒரு பெரிய போலீஸ் படையே போய் துரத்திட்டு காடுகள் எல்லாம் போய் 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 அங்கே தேடினாங்க, கடைசியிலே கண்டுபிடிச்சு சுட்டுட்டாங்க அவங்கள. அதே மாதிரி பல தீவிரவாத தலைவர்கள் இருந்தாங்க, அவர்களை தேடி 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 ராணுவங்கள் அலைந்து கொண்டு அவர்களை பார்த்து கடைசியில சுட்டுருவாங்க, பிடிச்சிடுறாங்க. அதே போல தாவீதை அந்த அரசாங்கமே துரத்திட்டு, ராஜாவனை காய்மகாரமாய் பார்த்தான், அவனோடு கடவுள் இருக்கிறார், அவன் செய்வதெல்லாம் ஆசீர்வாதமாய் வாய்க்கிறது என்கிறதுனால அவன் மேல பொறாமை கொண்டு, எங்கே தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று கருதி, ராஜா ஒரு உத்தரவு போட்டு ராணுவத்தை வைத்து அவரை வேட்டையாடுவதற்கு துரத்தினார். தாவீது ஓடி போனான், தனி மனிதனாக ஓடி போனார், காட்டுல போய் ஒளிந்து கொண்டிருந்தார். அவருக்கும் ராஜாவுக்கும் இடையில சில அடி இடைவெளிதான் இருந்தது, கொஞ்சம் அவர் மாட்டிக்கொண்டிருந்தால் அன்றைக்கு அவர் உயிர் போயிருக்கும். ராணுவத்துக்கும் அவருக்கும் இடையில ஒரு சில அடிகள் தூரம் தான் இருந்தது. அவர் ஒரு பள்ளத்தாக்கில இருந்தால், இவர்கள் அங்கு மேட்டில் இருந்தாங்க, ஒரு குகைக்குள்ள இருந்தால், இவர்கள் வெளியே இருந்தாங்க, வெகு சமீபத்தில் அவரை துரத்தி கொண்டே வந்தாங்க. தாவீது அந்த சம்பவம் எல்லாம் நினைச்சு பார்க்கிறார், நான் எவ்வளவு தூரம் ஓடினேன், எவ்வளவு தூரம் அலைஞ்சேன், கர்த்தர் மாத்திரம் என் கூட இல்லாமல் இருந்தால், ஆண்டவரை நோக்கி நான் செய்த ஜபத்தை மாத்திரம் அவர் கேளாமல் இருந்திருந்தால், என் எதிரிகளின் கைக்கு நான் எப்பொழுதோ இரையாகி போயிருப்பேன், நான் மறித்து என்னை அடக்கம் பண்ண இடத்துல புல்லு கூட முளைச்சு போயிருக்கும், நான் என்னுடைய சுயபலத்தை நம்பி வாழாமல் என் தேவனை நான் தேடினேன், என் ஜபத்தை கேட்கிறவரே, என் எதிரிகள் என்னை வளைந்து கொண்டார்கள், ராணுவம் என்னை சுற்றி கொண்டது, பாசானுடைய எருதுகள் என்னை வளைத்துக் கொண்டது, கர்த்தரோ என் பட்சத்தில் இருந்து என் ஜபத்தின் சத்தத்தை கவனித்து, என் கூப்பிடலின் சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்து, இந்த ஏழையின் கூக்குரல் சத்தத்தை கேட்டு, என்னை அவர் எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் விலக்கி மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு ஆபத்துகளிலும் நான் கடவுளை நோக்கி அழைத்த பொழுது அவர் என்னை எவ்வளவு தூரம் தப்புவித்தார், எவ்வளவு தூரம் என்னை விடுவித்தார் என்பதை யாரோ சொல்லல, ஒரு புத்தகத்துல படிச்சல, என் வாழ்க்கையிலே நானே நேருக்கு நேராய் பார்த்து நான் அதை ருசித்து பார்த்தேன். நான் என் மனப்பூர்வமாய் சொல்வேன், ஜபத்தை கேட்கிறவரே, அன்னைக்கு என் ஜபத்தை நீ கேட்காம இருந்திருந்தா, என் எதிரிகளின் கைக்கு நீ தப்புவியும் என்று சொல்லுகிற என் ஜபத்தின் சத்தத்தை நீ கேளாமல் இருந்திருந்தால், ராணுவம் என்னை சுற்றி கொண்ட பொழுது, ராணுவ வீரர்கள் என்னை சுற்றி கொண்ட பொழுது, வில் வீரர்களின் மேல் அம்புகளை எய்வதற்காக ஆயத்தப்பட்ட பொழுது, ராஜா எனக்கு விரோதமாக எதிர்த்து நின்று யுத்தத்தை செய்வதற்கு துவங்கின பொழுது, தனி ஒரு மனிதனாய் காட்டில கொகையில நான் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனாய் இருந்த பொழுது, என் ஜபத்தை நீங்க கேட்டதுனால தானே இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவருடைய அனுபவம் சொல்லுது, ஜபத்தை கேட்கிறவர், எனக்கு தெரியும் நான் செய்த எல்லா ஜபத்திற்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவன். மனிதன் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்ல கடவுளை நோக்கி கூப்பிடுகிறான். ஒரு ஜபம்னா என்ன? ஜபம்னா என்னன்னா தனக்கு தேவையான ஒரு காரியத்திற்கு உதவி வேண்டி கடவுளை அழைப்பதற்கு பேர் ஜபம். ஜபம் என்கிற பதம் பொதுவாக கிறிஸ்தவ வட்டாரங்கள் அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறது. ஆனா கிறிஸ்தவ மதத்துல மாத்திரம் இல்ல, எல்லா மதத்திலும் கடவுளை துணைக்கு அழைப்பது என்பது மரபு வழியாக இருந்து வருகிறது. அவங்க அதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெயர் சொல்றாங்க. சிலர் பிரார்த்தனை என்று சொல்லுகிறார்கள், சிலர் வேண்டுதல் என்று சொல்லுகிறார்கள், சிலர் விண்ணப்பம் செய்வது என்று சொல்லுகிறார்கள், நாம் அதை ஜபம் செய்வது என்று சொல்லுகிறோம். ஜபம் செய்வது அப்படின்னு சொன்னா நமக்கு முடியாத ஒரு காரியத்துல முதல்ல மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா என்ன செய்வான்னா தன்னால சமாளிக்க முடியுமான்னு பார்ப்பான். இதை நாமே ஏதாவது செஞ்சிடலாமா சமாளிச்சிடலாமான்னு பார்ப்பான். ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுன்னா தன்னால முடிந்தால் அவன் சமாளித்து விடுகிறான். அந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா என்ன செய்யறான்னா, என்னால முடியல, பக்கத்துல வேற யாராவது நம்முடைய நண்பர்களையும் உதவிக்கு அழைக்கலாமா என்று தன்னுடைய உறவினர்களை அழைச்சு பார்க்கிறான். அந்த பிரச்சனை அவர்களாலும் வந்து சரிபடுத்த முடியாதுன்னு சொன்னா தன்னுடைய நண்பர்களை கூட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கூட்டு பார்க்கலாம். அவர்களாலும் முடியாதுன்னு சொன்னா அதன் பின்பு எல்லாராலும் முடியலன்னு சொன்னா கடைசி அவன் கடவுளை கூப்பிட்டு பார்க்கிறான். கடவுளை தன்னுடைய தேவைக்கு உதவி செய்யும்படிக்கு அழைத்து கூப்பிட்டு தன் பிரச்சனையை சொல்றதுக்கு பேர் தான் ஜபம் பண்றது, வேண்டுதல் செய்வது, பிரார்த்தனை செய்வது, விண்ணப்பம் செய்வது என்று வருகிறது. ஜபத்துல இன்னும் பல விஷயம் இருக்குது, ஆனால் சுருக்கமாய் நம்ம சொல்லணும்னா மனிதன் கடவுளோடு பேசுகிற காரியத்துக்கு பேரு ஜபம். இது எல்லாருமே செய்யறாங்க. தங்களுக்கு தெரிந்த தெய்வத்தினுடைய பெயரை அழைக்கிறாங்க. முதல்ல ஒரு மனிதனுக்கு ஒரு சின்ன ஒரு இருமல் வியாதி வருது, அவன் என்ன செய்கிறான், உடனே போய் கொஞ்சம் மருந்து வாங்கி பாக்குறான். அவனுக்கு தெரிஞ்ச மருந்துகளை வாங்கி, சிலர் போய் மெடிக்கல் மார்ட்ல போய் கேட்பாங்க, இருமலா இருக்கு ஏதாவது மருந்து கொடுங்கன்னு கேட்பாங்க. அது அந்த காலம். இந்த காலத்துல என்ன செய்யறாங்கன்னா இவங்களே டாக்டர்கிட்ட போய் மருந்து பேரெல்லாம் சொல்றாங்க. இதை பேரெல்லாம் எழுதி கொடுங்க டாக்டர், நம்ம போய் கடையில வாங்கணும்னு சொல்றாங்க. எல்லா பேரும் தெரியுது இன்னைக்கு அவங்களுக்கு. போய் வாங்குறாங்க, கொஞ்ச நாளைக்கு அதை போட்டு பாக்குறாங்க, அது சரியாக மாட்டேங்குது. மாட்டுன்னு சொன்ன உடனே என்ன செய்யறாங்கன்னா தன்னுக்கு தெரிந்தவரிடத்துல போய் கேட்கறாங்க என்னங்க செய்யறதுன்னு. அவங்க சில மருந்துகளை கொண்டு வந்து கொடுக்கறாங்க, இதை உபயோகப்படுத்தி பாருங்களேன் நல்லது, இதை போட்டு பாருங்களேன் ரொம்ப நல்லது அப்படின்னு சில ஆலோசனை சொல்றாங்க. வியாதியா இருக்கும் போது மாத்திரம் யார்ட்டும் யோசனை கேட்டவே கூடாது. யோசனை கேட்காட்டா கூட பக்கத்துல இருந்து உட்காந்து சொல்லிட்டே இருப்பாங்க, இதை செஞ்சு பாருங்க, அதை செஞ்சு பாருங்க, எதை தின்றால் பித்தம் தீரும் சொல்ற மாதிரி கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அப்பொழுதும் அது குறையவில்லை, கூடிக்கொண்டே வருகிறது. உடனே டாக்டர்கிட்ட போங்கன்னு சொல்றாங்க. டாக்டர்கிட்ட போய் பாக்குறோம், டாக்டர் வந்து அவர் சில மருந்துகளை கொடுக்கிறார். ஆனால் இன்னும் அது அதிகமாய் பெருகிக் கொண்டே போகுது. கடைசியில டாக்டர் சொல்றார், நான் செய்ய வேண்டிய எல்லா முயற்சியும் செஞ்சு பார்த்துட்டேன், நான் உங்களை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாச்சு, அந்த நோய் ரொம்ப முற்றி விட்டது, உங்களுடைய நுரையீரல் எல்லாம் ஓட்டை விழுந்து விட்டது, உங்களுடைய நுரையீரல் அரித்து விட்டது, நான் என்னால் ஆன எல்லா முயற்சியும் செய்து விட்டேன், இனி நான் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்று கைவிரிக்கும் பொழுதுதான் ஒரு மனிதன் யாரை தேடுகிறான், கடவுளை தேடுகிறான். ஐயோ என்னால முடியல, நான் சாப்பிட்ட மாத்திரை மருந்துகளால முடியல, நான் போய் பார்த்த மருத்துவர்களால முடியல, எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் என்று கடவுளை அவன் அழைக்கிறான். ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு இதுதான் கடவுள் என்று யாரை சொல்லி காமிச்சாங்களோ அந்த பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, எனக்கு எப்படியாவது உதவி செய்யப்பா அப்படின்னு. சிலர் கடவுளுக்கு லஞ்சம் கூட கொடுப்பாங்க, நீ செஞ்சிட்டீன்னா நான் உனக்கு என்னென்ன காரியம் வந்து தர்றேன், என் பிள்ளைக்கு காது குத்துறேன், என் பிள்ளைக்கு இந்த பேர் வைக்கிறேன், முடி இறக்குறேன், அல்லது நடந்து வர்றேன், மாலை போடுறேன், இப்படி பல்வேறு விதமான பொருத்தனைகளை செய்கிறார்கள். எப்படியாவது தங்களுக்கு ஒரு உதவி வேண்டும், கடவுளிடத்திலிருந்து வேண்டும் என்று சொல்லி தாங்கள் கடவுள் என்று நம்புகிற எல்லாரிடத்திலும் போய் அதை அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்பொழுது மனிதனுடைய பிரச்சனை அவருடைய கைமிஞ்சி போகும் பொழுது, அவனால் இனி அது முடியாது என்று சொல்லும் பொழுது, கடவுள் ஒருவரே கதி என்று அவர்கள் கடந்து போகிறார்கள். வேதம் சொல்லுது, தன் வாழ்க்கையில கடவுளை உதவி கலைக்காத மனுஷனே இருக்க முடியாது. சிலர் வெளியே வந்து நாஸ்திகம் பேசுவாங்க, கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் கூட கடைசியில கைவிடப்பட்ட நிலையில தன்னுடைய மனசுக்குள்ளேயாவது தனக்கு மிஞ்சின இயற்கைக்கு மேற்பட்ட ஏதாவது ஒரு சக்தி இருந்தால் என்னை காப்பாற்று என்று சொல்லித்தான் அழைக்கிறாங்க. ஒரு மரணப்பட்டுகளை படுத்திருக்கும் போது கடைசி நிமிஷத்தை எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு தன்னையும் மிஞ்சின ஒரு உதவி அவனுக்கு தேவைப்படுகிறது, அழைக்கிறார்கள். ஆனா நம்ம கூப்பிடுற அந்த சக்திகள் நாம் கூப்பிடுகிற அந்த பெயர்கள், நாம் சொல்லுகிற அந்த தெய்வங்கள் எவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய ஜபத்தை கேட்கிறது என்று எனக்கு தெரியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அழைக்கும் இயேசு என்பவர் நீங்கள் சொல்லும் வார்த்தைகளை கேட்கிறவர், உங்கள் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். ஜபிக்கிறது முக்கியம் இல்ல, நம்ம கூப்பிடுறது முக்கியம் இல்ல, நம்ம பேசுறது முக்கியம் இல்ல, பொருத்தனை செய்யறது முக்கியம் இல்ல. நீங்க யார்கிட்ட சொல்றீங்களோ அவர் உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கேட்கணும், அதான் முக்கியம். நாம் யாரை பார்த்து பேசுகிறோம் என்பதுதான் முக்கியம். நாம் ஒருவேளை ஒரு சவத்தை பார்த்து பேசலாம், ஒரு மனிதனை பார்த்து பேசலாம், ஒரு ஊசியை பார்த்து பேசலாம், மருந்தை பார்த்து பேசலாம், மாத்திரையை பார்த்து பேசலாம், ஆனால் யார் அதை கேட்கிறார்கள் என்பதுதான் நமக்கு முக்கியம். வேதம் சொல்லுகிறது, நம் தேவன் ஜபத்தை கேட்கிறவர், நீங்கள் செய்கிற ஜபத்தை கவனித்து கேட்கிறவர், உங்கள் பேசுகிற வார்த்தையை கேட்பதற்கு அவருக்கு காது இருக்கிறது, அவருடைய காதுகளில் உங்கள் வார்த்தைகள் போய் விழுகிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் கர்த்தருடைய வேதத்துல அவருக்கு கொடுக்கப்பட்ட விசேஷமான ஒரு பெயர் ஜபத்தை கேட்கிறவரே. அவர் சொல்றார், உனக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஒரு ஆபத்து வந்துருச்சு, இனி தப்பிப்பதற்கு வழியே இல்லை, நம்முடைய வாழ்க்கையில இனி நமக்கு நன்மை கிடைப்பதற்கு மார்க்கமே இல்லை, ஒரு பெரிய ஆபத்துல சிக்கி கொண்டேன், யார் உதவி செய்தாலும், எத்தனை பேர் எனக்கு நன்மை செய்வதற்கு ஆதரவாக அவர்கள் திரண்டு வந்தாலும், இந்த ஆபத்துல இருந்து என்னை விடுவிக்கவே முடியவில்லை என்று ஒருவேளை நம்ம நிக்கலாம். எனக்கு வந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வழியே இல்லைங்க நீங்க சொல்லலாம். ஆண்டவர் சொல்றார், ஒருவேளை வழியே இல்லாத மாதிரி உனக்கு தெரியும், இனி நீ தப்பிப்பதற்கு மார்க்கமே இல்லாத மாதிரி உனக்கு தெரியும், நீ சிக்கி கொண்ட ஒரு பெரிய ஆபத்து போல உனக்கு தெரியும், உன்னை விடுவிப்பதற்கு இந்த உலகத்தில் ஆளே இல்லை என்பது போல தெரியும், உண்மையாக கூட அது இருக்கலாம், ஆனால் நீ ஆபத்து காலத்தில் கூப்பிடுவதற்கு ஒருவர் இருக்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு. இக்கட்டு காலத்துல, வேதனைகள் வரும் காலத்துல, துன்பத்தின் காலத்துல, துயரங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல மறக்க கூடாத ஒரு பெயர் இருக்குதான், யாரு, இயேசு என்கிற பெயர். அந்த பெயர், அந்த பெயரை நோக்கி நீங்கள் அழைக்கும் பொழுது அவர் உடனே நமக்கு மறு உத்தரவு தருகிறார் என்று வேதம் சொல்லுது. ஆபத்து வரும்பொழுது மறக்க முடியாத, மறக்க கூடாத, நினைவில் வைத்திருக்க வேண்டிய, அழைக்க வேண்டிய ஒரு பெயர் இருக்கிறது, அது இயேசு என்கிற பெயர். நீங்க அவரை எந்த நேரத்தில் கூப்பிடுறீங்களோ கூப்பிடலையோ, ஆபத்து வந்தால் கண்டிப்பா நீங்கள் அவரை கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். மரண திகில் வரலாம், மனிதனுக்கு எந்த நேரத்தில் ஆபத்து வரும் என்று நமக்கு சொல்ல முடியாது. அது இப்ப இந்த வேகம் நிறைந்த இந்த வாழ்க்கையில, இந்த காலத்துல மனுஷனுக்கு ஆபத்து வருவதற்கு இன்ன வழி என்று இல்ல, எதில் எதிலெல்லாம் ஆபத்து வர முடியுமோ அதில் எதிலெல்லாம் ஆபத்து வருகிறது. மரணம் மனிதனை துரத்தி கொண்டே வருகிறத பாக்குறோம், விபத்துகள் பெருகிக் கொண்டே வருகிறத பாக்குறோம், வெள்ளங்கள் சீறி கொண்டு வருகிறத பாக்குறோம், நிலநடுக்கங்கள் உண்டாகிறத பாக்குறோம், மலைகள் பெயர்ந்து விழுகிறத பாக்குறோம். இன்னைக்கு போயிட்டு வரேன் பஸ்ல போறார், கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒரு கெட்ட செய்தி வந்து சேருகிறது, வெள்ளங்கள் கரை புரண்டு வருகிறதை பார்க்கிறோம், புதிய கொள்ளை நோய்கள் வருகிறதை பார்க்கிறோம், ஆபத்துகளும் விபத்துகளும் சுற்றி 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 மனிதனை பிடிப்பதற்கு அவனுக்கு விரோதமாய் நெருக்கி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுது, ஆபத்து உன்னை நெருங்கி வரும் பொழுது, மரணத்தின் திகில் உன்னை பிடித்துக் கொள்ளும் பொழுது, தப்பிப்பதற்கே இனி மார்க்கவில்லை என்று சொல்லும் பொழுது, உனக்கு ஒரே ஒரு பெயர் உன்னுடைய மனசுல ஆழத்துல ஞாபகத்துல இருக்கணும், ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு தருவேன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, என்னுடைய அதிகாரம் வானளாவிய அதிகாரம், என்னால் எல்லாம் செய்ய முடியும், நான் சொல்ல ஆகும், கட்டளிட நிற்கும், எல்லாமே என்னால் கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேத புஸ்தகத்துல மத்தேயு சுவிசேஷம் 8:24 நீங்க எடுத்து படிச்சு பார்த்தா, இயேசுநாதர் தம்முடைய சீடர்களோட ஒரு நாள் அது கடல்ல படகுல போய் கொண்டிருக்கிறார். அவங்க நாட்டில் பார்த்தா நடுவில் ஒரு பெரிய கடல் இருக்குது, கடலை சுற்றிலும் அவர் நிறைய கிராமங்கள் இருக்கிறது, கடல்ல ஒரு படகுல போய் தான் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போய் சேர முடியும். அவர்கள் ஒரு முறை இப்படி போய் கொண்டிருக்கிறார்கள், இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய கடல்ல அடிக்கடி புயல் காற்றுகள் உண்டாகும். வேதத்துல மத்தேயு 8:24 சொல்லுது பாருங்க, அப்பொழுது படகு அலைகளால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று, ஆனால் இயேசுவோ நித்திரையாயிருந்தார். இயேசு பல இடங்கள்ல பிரசங்கம் பண்ணி பல கிராமங்கள்ல பேசி அவர் கொஞ்சம் கூட ஓய்வே இல்லை. அவர் அக்கறைக்கு போவோம் வாங்க, அப்படி பிரயாணம் போற நேரத்துல கொஞ்ச நேரம் நான் தூங்குனா தான் உண்டு, அவர் கடல்ல படகுல பின்னால போய் படுத்து தூங்கி விட்டார். ஆனால் கொஞ்ச நேரத்துல காற்று எழும்புகிறது, அலைகள் எழும்புகிறது, படகு முழுகத்தக்கதான தண்ணி உள்ள வந்து விழுது. அப்பொழுது சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். இப்ப நம்ம எல்லாம் ஒரு கடல்ல போயிட்டு இருக்கிறோம் வச்சுக்கோங்க, நான் பின்னால உட்கார்ந்து இருக்கிறேன், உங்களுடைய நண்பர்கள் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லாரும் நாம் போய் கொண்டிருக்கிறோம். திடீர்னு கடல்ல அந்த படகு தத்தளிக்க ஆரம்பிச்சிருது. நீங்கள் நேரா என்னிடத்தில் ஓடி வந்து சொல்றீங்க, பிரதர் கடல்ல படகு தத்தளிக்க ஆரம்பிக்குது, அலைகள் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு, நம்ம மடிந்து போகிறோம், ஏதாவது செய்யுங்கள் அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம், நான் என்ன செய்யலாம் சொல்லுங்க பாக்கலாம். நானும் சேர்ந்து உங்களோட சத்தம் போடலாம், ஐயோ எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு வழி பாருங்கன்னு சொல்லலாம். உள்ள கடலுக்குள்ள தண்ணி வந்து விழுந்துச்சுன்னா தண்ணியை வேணுமா வெளியே அள்ளி ஊத்துறதுக்கு நம்ம உதவி செய்யலாம். ஒரு வாளி எடுத்து உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து வெளியே அள்ளி ஊத்தலாம். உங்களோட சேர்ந்து நானும் சத்தம் போடலாம். மனிதர்கள் உதவி செய்வதற்கு ஒரு எல்லை இருக்கிறது, அந்த எல்லைக்குள்ளதான் அவர்கள் வந்து உதவி செய்ய முடியும். மனிதர்கள் எல்லாரும் எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது. மனிதருடைய எல்லை தாண்டின காரியங்கள் வரும் பொழுது அவர்கள் கடவுளைத்தான் அழைக்க வேண்டியதாக இருக்கிறது. இயேசுவிடத்துல போய் சொன்னாங்க, இயேசு ஒரு மனிதர் அல்ல, மனிதர் ரூபத்தில் வெளிப்பட்ட கடவுள். வேதத்தில் எழுதியிருந்ததே, அவருடைய நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரை போய் கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம கூட இருக்கிற ஒரு சாதாரணமானவர் அல்ல, சாதாரணமானவரை போல உட அணிந்திருந்தாலும் அவர் சாதாரணமானவர் இல்ல, மனுஷன் மாதிரி இருந்தாலும் அவர் மனுஷர் இல்ல, அவர் இயற்கைக்கு மேற்பட்டவர். இவர் நினைச்சா ஏதாவது செய்ய முடியும் என்று உடனே அவரை போய் எழுப்பினாங்க. ஆண்டவரே நாங்கள் மடிஞ்சு போறோம், கடல் அலைகள் மூழ்கத்தக்கதான அலைகள் எழும்புகிறது என்று அவங்க சொன்னாங்க. உடனே இயேசு எழுந்து, யாரும் செய்யாத, ஆபத்துல யாருமே செய்யாத ஒரு பெரிய உதவியை அவர்களுக்கு செய்தார். அவர் எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி அதட்டினார். உடனே காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்பட்டது, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஒரு ஆள் பேசுற சத்தத்தை கேட்டு காற்று அமைதலாச்சாம், கடல் அமைதலாச்சாம். எங்க சொல்லி பாருங்க பார்க்கலாம், காற்றை பார்த்து இறையாதே அமைதலாயிரு. இப்போ இங்க இந்த இடத்துல உங்களுக்கு வேர்க்குது இல்ல, வெப்பமா இருக்குல்ல, உஷ்ணமா இருக்குல்ல, சொல்லி பாருங்களேன், காத்தே எவேல வீசு, சொல்லி பாருங்க வீசுதான் பாக்கலாம். மழையே உடனே வந்து விழு, சொல்லி பாருங்க விழுதான் பாக்கலாம். மழையே நில், சொல்லி பாருங்க நிக்கிதான் பாக்கலாம். இயேசு சொன்னாராம், காற்றையும் கடலையும் பார்த்து. ஒரு நாய்க்குட்டி கத்திக்கிட்டே இருந்துச்சு, ஏய் சும்மா அப்படின்னு சொல்றோம், உடனே கப்புன்னு அமைதலா அமைந்து விடுகிறது. பிள்ளைகள் அழுது கொண்டே இருந்தா, சத்தம் போடாத, உடனே ஒன்று. அது மாதிரி காற்றையும் கடலையும் பார்த்து இயேசு பேசினார். அதான் ஆச்சரியம். அல்லேலூயா. இயேசுவை தவிர வேறு யாருமே இயற்கையை பார்த்து பேச முடியாது, காற்றை பார்த்து பேச முடியல, கடலை பார்த்து பேச முடியாது. இறையாதே அமைதலாயிரேன் இயேசு சொன்னார். அந்த நிமிஷமே அமைதல் உண்டாயிற்று. ஏன் தெரியுமா? வேத புஸ்தத்துல போட்டிருக்கு, அவர் இந்த உலகத்தை தம் வாயின் வார்த்தைகளினாலே உண்டாக்கினாராம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் புஸ்தகம் 1வது அதிகாரம் பைபிள்ல முதல் அதிகாரத்துல சொல்லுது, காற்றை தன் வார்த்தையிலே உண்டாக்கினார், உண்டாக கடவுது என்றார், காற்று உண்டாயிற்று. மலையை பார்த்து உண்டாக கடவுது என்றார், மலை உண்டாயிற்று. மழையை பார்த்து உண்டாக கடவுது என்றார், உண்டாயிற்று. அங்கே இருந்த தண்ணீரை பார்த்து இவைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல சமுத்திரமாய் உண்டாக கடவுது என்றார், உண்டாயிற்று. அவர் எதையும் உருவாக்குவதற்கு மூலப்பொருள்களை வைத்தோ, ஒரு பெரிய லேபரட்டரியில வைத்து சோதனை பண்ணியோ, அல்லது காரியங்களை பல பொருள்களை சேர்த்தோ ஒரு பொருளை உண்டாக்கவில்லை. இன்னைக்கு நம்ம பல பொருள்களை உண்டாக்குகிறோம், ஒரு விமானத்தை உண்டாக்குகிறோம், ஒரு பஸ் உண்டாக்குகிறோம், ஒரு கார் உண்டாக்குகிறோம். எதை வச்சு உண்டாக்குறோம்? ஏதாவது பொருள்களை வைத்து, இந்த பூமியில கிடைக்கூடிய, உலகத்தில் கிடைக்கூடிய இரும்பு மற்ற மாதிரி பொருள்களை வச்சு வேற ஒரு பொருளாக நம்ம உண்டாக்குகிறோம். ஆனால் இயேசு எதுவுமே இல்லாமல் வெறும் வார்த்தையினால் இவைகளை உண்டாக்கினார். அப்ப உண்டாக்கப்பட்ட பொருள்களுக்கெல்லாம் ஒன்னே ஒண்ணு தெரியுமா, என்ன தெரியுமா? இயேசுனுடைய வார்த்தை தெரியும். ஏனென்றால் இந்த வார்த்தை தான் ஒரு நாள் என்னை பார்த்து உண்டாக கடவுது என்று சொன்னது, நான் உண்டானேன். இந்த வார்த்தை இன்றைக்கு சொல்லுகிறது, இறையாதே என்று சொல்லுகிறது, நான் இறையக்கூடாது என்று காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்தது. இயேசு தன் வாயின் வார்த்தைகளினால் எதையும் அடக்கிவிடும் அதிகாரம் நிறைந்தவர். என் கடன் என்னை மூழ்கடிக்கிற வண்ணமாக பெருகி இருக்குது பிரதர், என் கடனுடைய பாரம் ஏராளமாய் பெருகி இருக்கிறது. இன்னைக்கு எல்லாம் பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னால மின்வெட்டு காரணமாக திருப்பூர் பகுதியில, கோயம்புத்தூர் பகுதியில கடன் பாரம் தாங்க முடியாம குடும்பம் குடும்பமாக தற்கொலை செய்து கொண்டார்கள். அங்க பவர்லூம் ஓடல, அவங்களுக்கு மின்சாரம் அந்த உற்பத்தி கிடைக்கல, அவர் நிறைய கடன் வாங்கி விட்டார்கள், தொழில் செய்ய முடியல, தன் பிள்ளைகளை வளர்க்க முடியல, அடுத்த வேளை அவர்கள் சாப்பாடு கொடுக்க முடியல, கடன் பாரம் பெருகிவிட்டது. காலை ஆனால் கடன்காரர்கள் வந்து வெளியே வந்து நிக்கிறாங்க, கண்ட மாதிரி பேசுகிறார்கள், உன்னை நடுத்தர கொண்டு வந்துருவேன், உன்னை அவமானப்படுத்திடுவேன் சொல்லலாம், அவர்களை மிரட்டுகிறார்கள். இதுக்கு நடுவில் என்ன செய்யறோம், வாழ்வதற்கு வழியே இல்லைன்னு சொல்லி தகப்பனும் தாயும் தன் பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொடுத்து தாங்களும் குடித்து மாண்டு போகிற பல செய்திகளை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில எல்லாம் அவர்களுக்கு நேரிட்ட இந்த போராட்டம் அலைகள் போல படகை மூழ்கடிக்கத்தக்கதாக எழும்பி இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வழியே இல்லை நீங்கள் நினைக்கலாம், யார் உதவி செய்தாலும் கூட என்னால தப்பிக்கவே முடியாதுங்க நீங்க சொல்லலாம். ஏனென்றால் என் பிரச்சனைகள் என்னை கைமிஞ்சி போய்விட்டது, என் கடன் கைமிஞ்சி போய்விட்டது, என் வியாதி கைமிஞ்சி போய்விட்டது, டாக்டர் சொல்லிட்டாங்க இது கைமிஞ்சி போய்விட்டதுமா, உன் படகு இனி அமிழ்ந்து போவதை தவிர வேறு வழியே இல்லை, காத்த பாரு, கடலை பாரு, அலைய பாரு, உன் படகு ஆடுவதை பார், உன் வாழ்க்கை தத்தளிப்பதை பார், தவிப்பதை பார், இனி தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசு உங்க பக்கத்துல இருக்கிறார், அவர் அமைதியா இருக்கிறார், அவர் இதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேண்டும், நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடணும், கூப்பிட்ட மாத்திரத்திலே அவர் உங்களை குணமாக்க வேண்டும், அவர் உங்களை விடுதலை செய்ய வேண்டும். எப்ப என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடுவான் கர்த்தர் காத்துக்கிட்டு இருக்கிறார். வேதம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலை செய்வேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து நெருங்கி விட்டதானால் இனி வாழ்வதற்கு வழியே இல்லை என்று உங்களுக்கு தோன்றுமானா, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு செய்கிற காரியம் பாருங்க, ஒரு வார்த்தை சொல்வார். ஒரு நூற்றுக்கு அதிபதி அப்படிதான் கேட்டான் அவரிடத்துல, ஆண்டவரிடத்துல, உம்முடைய வேலைக்காரன் அங்கே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான், நீங்க வந்து தொடக்கூட வேண்டாம், கை வைக்க வேண்டாம் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும், உம்முடைய ஊழியக்காரன் பிழைப்பான். ஆண்டவர்ட்ட இன்னைக்கு நம்ம கேட்க போறது என்ன தெரியுமா, ஒரு வார்த்தை சொல்லும், நான் பிழைக்கும்படிக்கு எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் உயிர் பெறும்படிக்கு எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னதை போல ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. கர்த்தரதை செய்ய வல்லமையுடையராக இருக்கிறார். ஆபத்து காலத்துல மாத்திரம் இல்ல, நமக்கு பல தேவைகள் இருக்குது உலகத்துல, தேவை நிறைந்த உலகத்துல இருக்கிறோம். அது இந்த கடைசி காலங்கள்ல இந்த மாதிரி வாழ்க்கை நேரத்துல தேவைகள் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது மனிதர்களுக்கு. நம்முடைய குறைச்சல்களில் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள், உங்கள் குறைவுகளை தம்முடைய மகிமையிலே அவர் நிறைவாய் மாற்றுவார். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன தேவன் உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை, ஒரு முடிவை வைத்து விடுவார் என்று கர்த்தருடைய வேதம் சொல். யாத்ராம் புஸ்தகத்துல இஸ்ரவேல் என்ற தேசத்தில் ஜனங்கள் பிரயாணம் செய்து போன பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை வேதம் இவ்விதமாக நமக்கு சொல்லுகிறது. யாத்ராம் புஸ்தகத்துல 15வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து சில வசனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரிய பிரயாணமாக 600,000 அதிகமான ஆண்கள், ஏறத்தாழ 20,000,000 மக்கள் ஆடு மாடுகளோட தங்கள் சொந்த தேசத்துக்கு அப்படி பிரயாணம் பண்ணி போறாங்க. எவ்வளவு நாள் பிரயாணம் பண்ணி போனாங்கன்னு கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், 40 வருஷங்கள் பிரயாணம் பண்ணி போனாங்களாம். எத்தனை வருஷங்கள், 40 வருஷம். 40 வருஷம் வெவ்வேறு விதமான ஊர்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரு, ஒவ்வொரு இடம், ஒவ்வொரு விதமான இடங்களை போய் தங்குவாங்க. அவர்கள் இருக்கக்கூடிய பூமியில அங்கிருந்து மறுபடியும் அவர்கள் புறப்படுவார்கள். இப்படியே விட்டு விட்டு 40 நாள் அவங்க பிரயாணம் செஞ்சு 20,000,000 பேரும் அவர்களுக்கு கடவுள் கொடுத்த அவருடைய புதிய நாட்டிற்குள்ளே நுழைகிறார்கள். அவர்களை மோசே என்கிற ஒரு மனிதன் வழிநடத்தி போனார். அவருடைய 40 வருஷ அனுபவ காலத்துல அவர்கள் பல்வேறு விதமான பிரச்சனையை சந்தித்தாங்க. நம்ம ஒரே ஊர்ல இருக்கிறோம், நமக்கே பல விதமான பிரச்சனை வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்ல தங்க வேண்டி இருந்ததுன்னா எத்தனை விதமான புதிய புதிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் பாருங்கள். இப்படித்தான் ஒரு முறை அவர்கள் வழிநடந்து போகும் பொழுது மாரா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அந்த இடத்துல வந்த பொழுது அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணியே இல்லாத ஒரு பாலைவன மாதிரியான நிலமா இருந்தது. அங்கிருந்த தண்ணீர் கசப்பு சுவை உள்ளதாக இருந்தது. அங்கதான் அந்த 20,000,000 பேரும் தங்கணும், 20,000,000 பேரும் தண்ணி குடிக்கணும். இவர்கள் அவங்க பிரயாணமாய் நடந்து வந்து ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதிய புதிய ஊர்களில் வந்து தங்குவாங்க. இப்ப அவர்கள் வந்து தங்கின ஊர்ல இருக்கக்கூடிய தண்ணீர் சுவையற்ற தண்ணியா, கசப்பு நிறைந்த தண்ணியா இருந்தது, எட்டி கசப்பா கசந்ததான். வேதத்துல போட்டிருக்கு பாருங்க, பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான், அவர்கள் சூர் என்கிற வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்திலே அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்காமல் நடந்தார்கள். மூணு நாள் தண்ணி இல்லையா, எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லை யார்ட்டையுமே, மூணு நாள் தண்ணி இல்லை. மருத்துவ சாஸ்திரம் சொல்லுகிறது ஒரு மனிதன் அதிகபட்சமா அவன் தண்ணி குடிக்காம இருந்தா மூணு நாள் தான் இருக்க முடியுமா, மூணு நாள். நீங்க வேணுமா சோதிச்சு பாருங்க, ஒரு நாள் முழுக்க தண்ணி குடிக்காம இருந்து பாருங்க எவ்வளவு நேரம் உங்களால் இருக்க முடியுது பாருங்க. சில மணி நேரங்கள் தான் இருக்க முடியும். கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா நாக்கு அப்படி தொண்டை வரல ஆரம்பிக்கும். நான் ஒரு முறை என்ன செய்தேன், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றதுக்கு பல வருஷத்துக்கு முன்னால, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால, நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி சாப்பிடாம ஜெபம் பண்ணுவேன். 40 நாள் சாப்பிட மாட்டேன், 20 நாள் சாப்பிட மாட்டேன், சாப்பிடாம உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு பேர் தான் உபவாசம் என்பது. அப்படி ஜெபம் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு யோசனை தோன்றுச்சு, சாப்பிடாம இருக்கிறோம் ஆனாக்கு பதில தண்ணி குடிச்சிடறோம், காபி குடிக்கிறோம், டீ குடிச்சிடறோம், குடிச்சிட்டு அப்படியே உபவாசத்துல ஜெபத்துல நம்ம இருக்கிறோம். ஒரு முறையாவது தண்ணி குடிக்காம நம்ம உபவாசத்தோடு இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி பார்த்தேன். முயற்சி பண்ணி பார்த்து என்னுடைய நண்பர்கள் ஒரு மூணு பேர், நாங்க மூணு பேரும் சேர்ந்து சொன்னோம், என்று நம்ம இனிமே வந்து போனோம், ஒரு 15 நாளைக்கு தண்ணி குடிக்காம ஃபாஸ்டிங், உபவாசம் பண்ணி ஜெபம்னு சொல்லி ஒரு ரூம்ல போயிட்டோம். தண்ணியை எடுத்துட்டு போக கூடாதுன்னு போய் உட்கார்ந்துருந்தோம். தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு நினைச்சு உபவாசம் பண்ண உட்கார்ந்தா நினைப்பெல்லாம் தண்ணி தான் வருது, தண்ணி தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு மணி நேரம் ஆச்சு தண்ணி குடிக்கணும் போல தோணுது. மற்ற நாட்கள்ல கூட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம தண்ணியை பத்தி நினைக்க மாட்டோம். எதை நினைக்காதன்னு சொல்றோமோ அதைத்தான் நம்ம நினைப்போம். எதை வெறுத்து விட வேண்டும் என்கிறோமோ அதான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஒரு ராஜாவுக்கு இப்படிதான் பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய வியாதி வந்துருச்சான். இந்த வியாதியை குணமாக்குவதற்கு டாக்டர்கள் அங்க இருக்கிற மருத்துவர்கள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாத்தையும் பேசினான். எல்லா மருத்துவர்கள் வந்து பாத்துட்டு சொன்னாங்க, ராஜா இந்த வியாதி வந்தால் சாவதை தவிர வர வழி இல்ல, இதுக்கு மருந்தே இன்னும் கண்டுபிடிக்கலன்னு. உடனே ராஜாக்கு கோபம் வந்துருச்சு, ஒரு வியாதியை குணமாக்குவதற்கு மருந்து கண்டுபிடிக்காமல் வைத்தியர்கள் எங்க நாட்டில் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க, வைத்தியர்கள் சும்மா ஏமாற்றுகிறீர்கள், ஆகவே என் நாட்டில் இருக்கிற எல்லா வைத்தியர்களையும் கொன்று போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு கொடுத்துட்டார். ஏன்னா அந்த காலத்து ராஜாக்கள் இப்படிதான் கிறுக்குத்தனம் ஏதாவது செய்வானுங்க. அவருடைய வியாதிக்கு மருந்து இல்லைன்னு சொன்ன எல்லாரையும் கொன்று விட வேண்டும் என்று சொன்னார். ஒரே ஒரு வைத்தியர் மாத்திர வந்தாராம். அந்த வைத்தியர் சொன்னாரான், ராஜா ராஜா எனக்கு 3 நாள் டைம் கொடுங்க, நான் ஒரு மருந்து வச்சிருக்கிறேன், அது இதுவரைக்கும் யாருக்குமே கொடுத்தது இல்ல, அது ரொம்ப பத்தியமா பார்த்து கவனமா சாப்பிட வேண்டிய மருந்து, அதை நான் தயார் பண்ணி கொடுக்கறேன். அந்த மருந்து கொடுத்துட்டா உங்களுடைய வியாதி உடனே குணமாகிடும், 3 நாள் சாப்பிட்டா போதும், எங்களுடைய வைத்தியர்கள் யாரும் நீங்க கொல்லக்கூடாதுன்னு சொன்னாராம். பரவாயில்லையே, நம்ம நாட்டுல நீ ஒருத்தனாவது நல்ல வைத்தியம் இருக்கிறையே அப்படின்னு சொல்லி ராஜாவனுக்கு நல்ல வெகுமதிகள் கொடுத்து எல்லாம் மருந்து நீ செஞ்சு கொண்டாந்துடணும். மகனே, வைத்தியத்துல 3 வேளையில மாத்திர குணமாகல, முதல் கொலை ஒன்னதான் கொலை செய்யும் சொல்லி அனுப்பிட்டாராம். இந்த ஆளு 3 நாள் உட்கார்ந்து ஒரு லேகியத்தை கிண்டி தயார் பண்ணி விரும்ப பத்திரமா ராஜாட்ட கொண்டாந்து கொடுத்தானா, ராஜா இந்த மருந்து ரொம்ப கவனமா சாப்பிடணும், அதுல 3 கண்டிஷன் இருக்குது, என்ன, அதுல நாக்குல படாம பல்லுல படாம சாப்பிடணும், சாப்பிட்டுலாமே அப்படின்னாராம். தினம் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னால் எந்திரிச்சு கிழக்க நோக்கி உட்கார்ந்துதான் சாப்பிடணும், சாப்பிட்டுலாமே அப்படின்னா. 3வது கண்டிஷன் கவனமா கேளுங்க, சாப்பிடும் போது குரங்கு இருக்குல்ல, குரங்க மாத்திரம் நினைச்சிடவே கூடாது அப்படின்னா, சரி இருந்துடலாமே அப்படின்னு சொன்னார். கொடுத்துட்டு இருந்த லேகியத்தை கொடுத்துட்டு போயிட்டான். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சிட்டார், அந்த உருண்டை உருட்டிட்டார், கிழக்க நோக்கி உட்கார்ந்துட்டார், அதை எடுத்துட்டு வாயில போட போகும்போது குரங்க நினைக்கூடாதுன்னு சொன்னானேன்னு சொல்லி குரங்க நினைச்சிட்டார். அடுத்த நாள் வந்து உடனே குரங்கு நினைச்சாதான் சாப்பிடக்கூடாதே, மருந்து வேலை செய்யாதே. உடனே அடுத்த நாள் காத்திருந்தார், அடுத்த நாள் காலை சூரியோதயம் வரைக்கும் காத்திருந்தார். அடுத்த நாள் காலை வந்தது, கிழக்க பார்த்து உட்கார்ந்தார், மருந்து எடுத்தார், உருண்டை எடுத்தார், பல்லுல படக்கூடாது, அடுத்து ஒண்ணு சொன்னானே குரங்க நினைக்கூடாதுன்னு சொன்னானேன்னு சொல்லி குரங்க நினைச்சிட்டார். மறுபடியும் அது போச்சு. அப்ப தெரிஞ்சது அந்த வைத்தியனுக்கு அவன் கொடுத்த உருண்டை ஒண்ணுமே கிடையாது, வெறும் இனிப்பு உருண்டை, ஜீனி உருண்டை, அது கொடுத்துட்டு சொன்னான். ஏன்னா அந்த நிச்சயமா அதை சாப்பிடும் போது குரங்க நினைக்காதுன்னு சொன்னா நினைச்சிருவான். அது மாதிரி தண்ணி குடிக்காதன்னு சொன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்த உடனே நாக்கு உள்ள இழுத்துக்கிருச்சு, அப்படி எங்களுக்கு எல்லாம் கண்ணு மூலிலாம் வெளியே வர்ற மாதிரி இருக்குது, உடம்புல அப்படி வெப்பம் கூடிக்கொண்டே வருகிறது. அப்ப 3 நாள் ஒரு ஆள் தண்ணி குடிக்காம இருந்தா எப்படி இருப்பான் யோசிச்சு பாருங்க. நீங்க வேணா உங்க ஊர்ல போய் செஞ்சு பாருங்களேன் எப்படி இருக்காங்க. 3 நாள், 1 நாள் தண்ணி குடிக்காம இருந்து பாருங்க, அது இந்த உஷ்ண காலத்துல முடியுமான்னு பாருங்க. இவர்கள் 3 நாள் தண்ணீர் கிடையாமல் வனாந்தரத்துல அலைந்தார்கள். எப்பா எங்கேயாவது தண்ணி இருந்தா சொல்லுப்பா, எங்கேயாவது தண்ணி இருந்தா சொல்லுப்பா, தண்ணி சத்தமாவது எங்கேயாவது கேக்குதான்னு சொல்லுப்பா, உன்னுடைய பாட்டில் இருக்கான்னு கேக்குறாங்க இல்ல, உன்னுடைய துருத்தியில இருக்கான்னு கேக்குறாங்க இல்ல, எங்கே தண்ணி இருக்கும் கேட்டால் எங்கேயுமே தண்ணீர் இல்லை. 3 நாள் வனாந்திரத்திலே தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள். பெண்கள் தாகத்துல தவிக்கிறாங்க, குழந்தைகள் அப்பா குடிக்கிற கொஞ்சமா தண்ணி எனக்கு வாங்கி தாப்பான்னு சொல்லி கதறுகிறார்கள். மூணு நாள் நாக்கெல்லாம் உள்ள இழுத்து கொண்டது. கடைசியில் அவர்கள் மாறா என்ற இடத்துக்கு வந்தாங்க. அந்த இடத்துக்கு வந்த பொழுது அங்கே தண்ணீர் இருந்தது. ஒருத்தர் ஓடியாந்து சொன்ன, ஐயோ அந்த இடத்துல ஒரு பெரிய குளம் இருக்கு, ஒரு கிணறு இருக்குது, மூணு கிணறு நிறைய தண்ணீர் இருக்குது, நாம எல்லாம் திருப்தியாய் குடிக்கலாம் என்று சொல்லி அவர் அந்த கிணற்றில் இருக்கிற தண்ணீரை எடுத்து வாயில கொண்டு வச்சா கசப்பு, ஒரே கசப்பு, எட்டி கசப்பாய் கசக்குது, விஷம் மாதிரி கசக்குது. அது கசப்பாய் இருந்ததுனால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாமல் இருந்தது. அது ஒரு மாதிரி கெட்ட வாசனை வீசுகிறது, கசப்பாய் இருந்தது. அவர்கள் அந்த இடத்திற்கு மாறா என்று பெயர் வைத்தார்கள். மாறான்னு சொன்ன கசப்பு என்று பெயர், மாறா கசப்பு என்று பெயர் வைத்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தாங்க, என்னையா பாதையில எங்களை கூட்டிட்டு வந்தீங்க, நாங்கள்லாம் அந்த வனாந்தரத்திலே தண்ணி கிடைக்காம நாங்கள் அந்த தாகத்திலே தவித்து நாக்கெல்லாம் உள்ளே இழுத்துக்கொண்டு சாவதற்காக அழைத்துக் கொண்டு வந்தீர்கள், எங்கள் பிள்ளைகள் சுருண்டு விழுந்து விட்டார்கள், கால்நடைகளுக்கு எழுந்து நிற்பதற்கு பலம் இல்லை, எல்லாம் சுருண்டு கீழே விழ ஆரம்பித்து விட்டது, வெயில் தகித்துக் கொண்டிருக்கிறது, வனாந்தரம் தங்குவதற்கு நிழல் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, இந்த வழியிலே வனாந்தரத்திலே சாவதற்காக என்னை அழைத்துக் கொண்டு வந்தீர்கள் என்று மோசே இடத்துல முறுமுறுத்தாங்க. மோசேக்கு வேற வழி தெரியல. ஐயோ 20 லட்சம் ஜனங்கள், எத்தனை ஆயிரக்கணக்கான குழந்தைகள், லட்சக்கணக்கான குழந்தைகள், ஏராளமான ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், கால்நடைகள், இத்தனை பேர் தாகத்திலே செத்து மடிவதை நான் எப்படி பார்ப்பேன், குடிப்பதற்கென்று எங்களுக்கு கிடைத்த எங்களுடைய கண்களுக்கு தட்டுப்பட்ட தண்ணீரும் கசப்பான தண்ணீராக இருக்கிறது என்று சொல்லி கதி கலங்கினான். அப்பொழுதுதான் அவருக்கு ஒன்னு ஞாபகத்துக்கு வந்தது, தேவைகளிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு, எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையிலே, உதவி உங்களுக்கு கிடைக்காத நிலையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு. வேதம் சொல்லுகிறது 25வது வசனத்துல மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் எடுத்து தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராய் மாறிற்று. அல்லேலூயா. மதுரம்னா தேன் மாதிரி இனிப்பான தண்ணியா மாறிச்சான். ஒரு மரக்கிளையை கர்த்தர் காண்பித்தார். இந்த மரக்கிளையை தரித்து கசப்பான தண்ணீர்ல போடு, உடனே அது குடிக்கிற தண்ணீராய் மாறும் என்று கர்த்தர் அவனுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய கண்களை திறந்தார். குடிப்பதற்கு தாகம் தீர குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தார். ஒருவருக்கல்ல, இருவருக்கல்ல, 20 லட்சம் பேருக்கும், அவர்கள் கொண்டு வந்த ஆடு மாடுகள் கால்நடைகளுக்கும். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய தேவை பெருசா இருக்கலாம், உங்கள் தேவையை சந்திக்க முடியாமல் நீங்கள் திகைத்துக் கொண்டிருக்கலாம், வனாந்தரத்திலே வழி தப்பி அலைவதை போல அலைந்து கொண்டிருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையிலே கதறுவதை போல கதறிக்கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மனிதர்களை முறுமுறுத்து பிரயோஜனம் இல்லை, உங்களை நீங்களே முறுமுறுத்து பிரயோஜனம் இல்லை, உங்கள் வாழ்க்கையை நொந்து கொண்டு பிரயோஜனம் இல்லை, என்னால யாருக்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லி நீங்கள் கதறி பிரயோஜனம் இல்லை. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவன் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கசந்து போன உங்க வாழ்க்கை முழுவதும் கசந்து போன உங்களுடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை? எப்ப பார்த்தாலும் போராட்டம், எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் பாரம், எப்ப பார்த்தாலும் கண்ணீர். ஏன் விடுகிறது என்று எனக்கு தோணல, என் வாழ்க்கை எனக்கு கசப்பாய் மாறி போச்சே. கசப்பாய் மாறி போனா என்ன செய்வோம் தெரியுமா? நாம் பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து முறுமுறுப்போம், நம்முடைய தாயை பார்த்து, தகப்பனை பார்த்து, மனைவியை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து முறுமுறுப்போம். தாயை பார்த்து ஏன் என்னை பெற்றாய், தகப்பனை பார்த்து ஏன் என்னை பெற்றாய், மனைவியை பார்த்து ஏன் எனக்கு வந்து இப்படி நீ வந்து வாய்த்தாய், உன்னால்தான் என் வாழ்க்கை நாசமா போச்சு, எல்லாருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது பார், என் வாழ்க்கை கசப்பாய் மாறிவிட்டது என்று நம்மை நாமே முறுமுறுத்துக் கொள்ளுகிறோம். சில நேரங்களில் நம்மை நாமே திட்டிக் கொள்ளுகிறோம், என்னடா வாழ்க்கை, யாருக்குமே பிரயோஜனம் இல்லாதவனா, கசப்பு நிறைஞ்சவனா, நான் சம்பாதிப்பது எனக்கே போதவில்லை, என்னால ஒண்ணுக்குமே ஆகாதவனா இருக்கிறேன்னு சொல்லி நாம் நம்மையே முறுமுறுத்துக் கொள்ளும். ஜனங்கள் அப்படித்தான் செஞ்சாங்க. அவர்கள் வாழ்க்கை கசந்த பொழுது, தண்ணீர் கசந்த பொழுது முறுமுறுத்தார்கள். ஆனால் மோசே புத்திசாலித்தனமாய் ஒரு காரியம் செய்தானா, கசந்து போன வாழ்க்கையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவனுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார், வாழ்க்கையை மதுரமாய் மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு கசப்பா மாறி இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை அமிழத்தக்கதான ஆபத்துகளிலே சிக்கிக் கொண்டிருக்கலாம், உங்கள் போராட்டங்களுக்கு முடிவே இல்லையோ என்று நீங்கள் கண்ணீரோடு கலங்கிக் கொண்டிருக்கலாம், என் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதை தவிர வேற வழியே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். சிலருக்கு வாயை திறந்தாலே முறுமுறுப்பு தான், யாரை பார்த்தாலும் திட்டிக் கொண்டே இருப்பார்கள். காரணம் என்ன? அவங்க வாழ்க்கை கசந்து போச்சு, அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, யாரை பார்த்தாலும் கோபம் வருகிறது, பிள்ளைகளை பார்த்தால் எரிச்சல் வருகிறது, வாழ்க்கையை பார்த்தா எரிச்சல் வருது, சாப்பாட்டை பார்த்தா கோபம் வருது, மனைவியை பார்த்தா கோபம் வருது, சமுதாயத்தை பார்த்தால் கோபம் வருகிறது, நண்பர்களை பார்த்தால் கோபம் வருகிறது, யாரை பார்த்தாலும் கோபம் வருகிறது, எதை பார்த்தாலும் முறுமுறுக்க சொல்கிறது. காரணம், உன் வாழ்க்கை கசந்து போச்சு, உன் வாழ்க்கையில உனக்கு சந்தோஷம் இல்லை. இன்னைக்கு பல பேர் குடிக்கும் வெறிக்கும் அடிமையா இருக்கிறத பாக்குறோம். காரணம் என்ன தெரியுமா? வாழ்க்கை கசந்து போச்சு. அந்த வாழ்க்கை கசப்பை மறைப்பதற்கும் மறப்பதற்கும் ஏதாவது ஒரு வழி இருக்கும். கொஞ்ச நேரமாவது அந்த போதை இல்லாவது நான் அதை மறந்து விடுவேனா என்று சொல்லித்தான் இன்னைக்கு குடியையும் வெறியை நோக்கி கடந்து போறாங்க. வேதம் சொல்லுகிறது, உங்கள் கசந்து போன வாழ்க்கையை நீ குடிக்கிற குடி மாற்றிவிட முடியாது, ஒரு மனிதன் அதை மாற்றிவிட முடியாது. வேதம் சொல்லுகிறது, உன் கசந்து போன வாழ்க்கையை மதுரமாய் மாற்ற கர்த்தர் ஒருவரால் மாத்திரமே கூடும். எந்த வாழ்க்கையை நீ வெறுத்தாயோ அந்த வாழ்க்கையை உன்னை நேசிக்க வைத்து அந்த வாழ்க்கையை உனக்கு சந்தோஷம் உள்ளதாய் மாற்றித்தர கர்த்தரால் மாத்திரம் கூடும். மோசே கர்த்தரை நோக்கி பார்த்தான், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தர் அவனுடைய சப்தத்திற்கு செவி கொடுத்தார், அவர் காத்துக்கொண்டே இருந்தார். ஜனங்கள் பாருங்க, மோசையை தான் திட்டாங்க, தன் வாழ்க்கையை தான் திட்டாங்க, என்னை நோக்கி அந்த நேரத்துல ஒரு நிமிஷம் என்னை நோக்கி கூப்பிட்டான், அவன் எப்ப கூப்பிடுவான் என்று நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் எதிர்நோக்குதலோடு காத்திருக்கிறார். இன்றைக்கும் நீங்க அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று அவர் மன விருப்பத்தோடு காத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கை படகு அமிழத்தக்கதாக மொழி கொண்டிருக்குதா? ஒருவேளை கடவுளை உங்களுக்கு நல்லா தெரியாம இருக்கலாம். அவரோடு நெருங்கி பழகினவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் ஜபத்தை கேட்கிறவர், அவர் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு பதில் கொடுக்கிறவர். நீங்கள் இதுவரைக்கும் பார்த்தறியாத மனிதர்களை போல அவர் இன்னும் விசேஷமானவர். எப்பவும் வாயிலிருந்து தன்னை நோக்கி கூப்பிடும் கூப்பிடுதல் வரும் என்று எதிர்நோக்குதலோடு காத்து கொண்டிருக்கிறவர். அவருக்கு எல்லாம் செய்ய அதிகாரம் இருக்கும், அவரால் எல்லாம் செய்யக்கூடும். அப்படிப்பட்ட தேவன் உன் கசந்து போன வாழ்க்கையை மதுரமாய் மாற்ற முடியும். உடைய அமிழத்தக்கதாக படகுகளிலே சிக்கிக் கொண்டிருக்கிற வாழ்க்கையை இன்னைக்கு கர்த்தர் மறுபடியும் எடுத்து உன்னுடைய வாழ்க்கை அமைதலாய் மாற்ற முடியும். அலையலையா எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனை அடுக்கடுக்கா வந்து கொண்டே இருக்குதே, அது எல்லாவற்றையும் மாற்றி போட்டு இறையாதே அமைதலாயிருந்த வார்த்தையை தந்து உன் வாழ்க்கை அமைதலான வாழ்க்கையை கொண்டு போக முடியும். மனிதனுக்கு சமாதானம் தானே வேணும், அதை கொடுக்க கர்த்தர் ஒருவரால் கூடும் என்று கர்த்தர்
சொல்லுகிறார். இந்த வாருங்கள் தொழுவ நிகழ்ச்சியில் ஆராதனை சங்கீத புஸ்தகத்தை தியானித்தோம் மற்றும் கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருந்திருக்கும். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை தொடர்ந்து எங்களுக்கு எழுதிட்டு இருக்கீங்க, இனியும் எழுத மறக்காதீங்க. அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மன்சி.
This is an Angel TV production.
உங்கள் அபிமான ஜோயல் தாமஸ் ராஜ் வழங்கும் You, Me and Him live gospel concert.
The podcast you just heard was made using Anchor. Ever thought about making your own podcast? Anchor makes it really easy for anyone to get started. It's a one-stop shop for recording, hosting, and distributing podcasts. Best of all, it's 100% free. Sign up now at anchor.fm/new. That's anchor.fm/new to get started.